நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, அதற்கு பதில் கூறுகிறேன். நாம் எதற்காக ஆழ்வார்கள் பாடிய அருளிச் செயலை ஓதுகிறோம், அதன் தேவை என்ன என்பது கேள்வி. அதற்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி பதில் கூறியிருக்கலாம். நம்முடைய ஆனந்தத்துக்காக 4000 பாடுகிறோம், கேட்க அழகா இருக்கு, இனிமையா இருக்கு, அர்த்தங்கள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இல்லை, இதை பாடினோம்னால் ஆழ்வார்கள் திருப்திப்படுவார்கள், அல்லது நாம் இதை பாட பகவானுக்கு நம்ம பேர்ல அன்பு பெருகும், இல்லை இதை ஓதுகிற காரணத்தால் ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுவோம், ஓரிடத்துல கூடி நல்லதுகளை சொல்வோம். பாசுரம் பாடுறதுங்கிறதே ஒரு வாச்சிக சேவை அப்படின்னா, நம்ம மனதாலும் உடலாலும் மொழியாலும் பகவானுக்கு சேவை பண்ணணும். அதுல பாசுரங்களை சொல்றதுங்கிறது வாக்கால் மொழியால் செய்யக்கூடிய சேவை. ஏதோ ஒரு விதத்தில் இது பகவானோட நமக்கு ஒரு தொடர்பை கொடுக்கிறது. அமுதத்தை போல் இருக்கிறது என்று பல காரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த எல்லா காரணமுமே சரியானவைகள் தான், இது ஒவ்வொன்றுமே சரி. ஆனால் இதை ஓத சொன்னதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. ஏன் அருளிச் செயல்கள் பிறந்தன, அதை நாம சொல்றதுனால எதுவும் கிட்டக்க போறோம் அப்படிங்கறத மட்டும் விளக்குறேன். இப்ப எத்தனையோ சாஸ்திரங்கள், வேதம், கீதை, புராணங்கள் இத்தனை இருக்கும்போது எதற்காக அருளிச் செயல்கள், அதை ஏன் ஓத வேண்டும்? அதுக்கு முதல் பதில், காலப்போக்கில் சம்ஸ்கிருதத்திலிருந்து மக்கள் தமிழைத்தான் விரும்புவார்கள், அவ்வளவா சம்ஸ்கிருதம் புழக்கத்தில் இருக்காது என்பது தெரிந்த விஷயமே. இப்ப நாம பஞ்சமகா யஜ்ஞம்ங்கிறத பண்ணணும், அதுல ஒரு நாளைக்கு வேதத்திலேருந்து ஒரு பிரச்சனை சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப யாரும் சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சுக்கல, வேதமா அத்தியனம் பண்ணல, அப்ப பஞ்சமகா யஜ்ஞமே விட்டு போயிடலாமா? அதுக்காக வேதத்துக்கு சமமான ஒரு நூலை கொடுத்துட்டோம்னால், அதை ஓதினால், அப்ப வேதமோதி என்னென்ன செய்திருக்கணுமோ, அந்த அனுஷ்டானம் இருந்திருக்கணுமோ, பாபங்கள் போயிருக்கணுமோ, அது அத்தனையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ஓதுவதனாலே கிட்டும். இதை பத்தி காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி எழுதும் போது குறிப்பிட்டிருக்கிறார், நாம் எப்படி வேதத்தை இல்லத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வைக்கிறோமோ, அதை போல திவ்ய பிரபந்த பாராயணமும் வைக்கணும். என்ன காரணம்னால், வேதத்தினால எது எது நடக்க போறதோ அதை சொல்லலாம், எப்படி ஒத்துக்கிறோமோ அந்த நன்மைகள் எல்லாம் திவ்ய பிரபந்தத்தால நடக்கும். காலப்போக்கில் வேதம் குறைஞ்சு போச்சு, அதாவது சம்ஸ்கிருத வேதத்தை ஓத முடியலன்னால், அப்ப அந்த நல்லதெல்லாம் நடக்காது, அந்த தீமையெல்லாம் போகாது, அதற்குத்தான் திவ்ய பிரபந்தத்தை ஓத வேணும்னு சொல்லியிருக்கார்கள் என்று பிரமாணத்தோடு கூறியுள்ளார். அப்ப என்னென்ன காரணம் பார்த்தோம், வேதங்கள் தரக்கூடிய நல்லத்தை போக்கக்கூடிய தீமையை திவ்ய பிரபந்தம் செய்யும், அதை வேதமே செய்யும் என்னால் காலப்போக்கில் சம்ஸ்கிருதத்தில் நாட்டம் குறைந்து இயலாமல் போகலாம், அதற்குத்தான் தமிழ் வேதத்தை ஓதுகிறோம். இன்னொரு வகை, மற்ற சாஸ்திரங்களில் எல்லாம் அது சம்ஸ்கிருதத்திலே இருக்கு, காலப்போக்கிலே பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானிக்கிறதுல இருந்து உருவத்தை தியானிக்கிறதுக்கு போகும். இப்ப வேத காலத்தில எல்லாம் ஸ்வரூபத்தை பத்தி பேசுவார்கள், பகவானுடைய இயற்கையான பெருமைகள், ஆனா ஆழ்வார்களுடைய போஷரங்களில் மிகுதியாக அவனுடைய வடிவழகுதான் சொல்லப்படும். நாம இன்னைக்கு ரஜோகுண தமோகுணம் அதிகமா இருக்கிறது, சத்துவகுணம் தான் வளரணும். அவருடைய திருமேனி தான் சத்துவகுணமயமா இருக்கும். அதனால இந்த போஷரங்கள் அவருடைய திருமேனியே வர்ணிக்கிறபடியால் அதை நினைத்து சொல்ல சொல்ல நமக்கு சத்துவகுணம் வளரும். கலியுகத்தில் அதை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் திவ்ய பிரபந்தங்கள் திருமேனியை மிகுதியாக பாடும். அதை நாம பாடினால் நமக்கு அந்த திருமேனி தியானம் கிடைச்சு சத்தகுணம் வளரும். இன்னொரு கோணம், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை மிகுதியாக சொல்லும். பக்தியை உபாயமாக கொண்டு மோட்சம் போறது கடினம். அதே சரணாகதியைத்தான் பற்றுவது எளிது. ஆழ்வார்களுடைய போஷரங்கள் தான் மிகுதியாக சரணாகதியை பற்றி பேசும். அதனாலதான் இந்த கலியுகத்துக்கு உபாசன மார்க்கத்தை விட சரணாகதி மார்க்கம்தான் ஏற்றதுங்கிறதுக்காகத்தான் பகவான் திவ்ய பிரபந்தத்தையே நம்மளை பாட சொல்லியிருக்கார். அது நம்ம எறியாமல் அவனிடத்தில் சரணாகதியில் கொண்டு போய்விடும். அதற்கும் கூறியிருக்கிறார். மற்றொன்று, வேதத்திலிருந்து திரட்டி எடுத்துத்தான் ஓம்ங்கிற பிரணவத்தை உருவாக்கி அதிலிருந்து எட்டெழுத்து மந்திரம் பிறந்தது. அதை சாஸ்திர தாத்பரியம்னு சொல்லுவார்கள். சாஸ்திரம் வேதம், அதனுடைய தாத்பரியம், அதனுடைய திரண்ட கருத்து தான் திருமந்திரம். அந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தினுடைய விளக்கம்தான் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம். அதனால நம்மால நியமத்தோட நிஷ்டையோட அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜபம் பண்ண முடியாட்டாலும் ஆழ்வார் போஷரங்களை சொன்னோம்னால் வேதத்தினுடைய சாரமான மந்திரத்தை ஜபித்தது கிடைக்கிறது. இதை பத்தி அழகிவன் வாழ பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலில் 15, 16, 17 சூத்திரங்களில் கூறுகிறார். வேதத்தினுடைய சாரமான தாத்பரியமான திருமந்திரத்தை கொடுத்து அதன் விளக்கமாகத்தான் திவ்ய பிரபந்தம் பிறந்தன. அதைத்தான் நாம் அன்றாடம் ஓதுகிறோம். இப்படி எத்தனை முக்கியத்துவம், எத்தனை பயன்கள் திவ்ய பிரபந்தத்தை ஓதுறதுல இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். அதுக்காகத்தான் அதை நித்தியானுசந்தானத்தில் சேர்த்து இந்த கலியுகத்துக்கு எந்த விதமான பிறப்பு படிப்பு அதை போன்ற வேறுபாடுகள்லாம் இல்லாத ஒரு பிரபந்தம் வேணும். அனைவருக்கும் பொதுவானது வேணும். என வேதம்னு சொன்னால் ஒரு சிலருக்கு இருக்க போறது, ஆனா திவ்ய பிரபந்தம் தான் பொதுவான மறை. எந்த வர்ணத்தவரும், பிராமணரோ க்ஷத்திரியரோ ஆறாக இருந்தாலும் கூறலாம், ஆணோ பெண்ணோ அனைவருக்கும் பொது. அப்ப இந்த கலியுகத்துக்கு அனைவருக்கும் பொதுவானதைத்தான் ஓத செய்ய வேண்டும் என்றுதான் இதை குறிப்பிட்டுள்ளனர். இந்த உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுதான் அத்தியன உற்சவம்னு இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு பெருமை கொடுக்கிறதுக்காகவே 21 நாள் உற்சவம். இப்போது பொங்கல் பண்டிகை, மேலும் பண்டிகைகளை கொண்டாடு கொண்டிருக்கும் வேளையில் திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றத்தை உணர்வோம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.